நாம் குடிக்கும் தண்ணீரில் இருக்கும் சுவையாய், வீசும் காற்றாய், ஒளி கொடுக்கும் சூரியனாய், அனைத்துமாகவும் பகவான் நிறைந்திருக்கிறார். இந்த உண்மை எளிதில் நமக்கு புரியாது. நமக்கு உள்ளும் புறமும் அவர் இருக்கிறார், அவர்தான் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை வேதங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. லாஜிக்கலாகவே யோசித்து பார்க்கலாம். நாம் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவருக்கும் படைப்பாளிகளே இல்லை. நம் அனைவரையும் தாண்டிய ஒருத்தன்தான் படைக்க வேண்டும். அவர் மிகுந்த அறிவுடையவராக, ஆற்றல் உடையவராக இருக்க வேண்டும். இயற்கை தானாக படைத்துவிட முடியாது, அதற்கு அறிவே கிடையாது. மரமும் மலையும் சேர்ந்து பேசி வைத்துக் கொண்டு நதிகளை படைக்க முடியாது. அதனால் அனைத்து வல்லமை பொருந்திய ஒருத்தன் பரமசேதனன் பகவான் படைக்கிறார். இது நம் கண்களுக்கு புரியாவிட்டாலும் வேதங்கள் இதை திரும்ப திரும்ப கூறுகின்றன. ஒருத்தர் என்னுடைய அப்பா என்பதே எனக்காக தெரியாது, என் அம்மா கூறித்தான் தெரியும். அம்மாவை நான் நம்புகிறேன், அவள் வார்த்தையை 100% விரும்பி ஏற்கிறேன். தாய் தந்தையர்களை விட அன்பு காட்டக்கூடியது வேதம். நாம் அறியாத அர்த்தங்களை, ஆனால் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை, புதிய கருத்துகளைத்தான் வேதங்கள் நமக்கு கூறும். வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் படைப்பாளி இருக்க வேண்டும். அவர்தான் கடவுள். அவர் உனக்கு உள்ளேயே எழுந்தருளி இருக்கிறார். நம்ம ஒத்தொத்தருடைய மனசிலையும் பகவான் அமர்ந்திருக்கிறார். படைத்துவிட்டு படைத்தவர்கள் எங்கோ தான் எங்கேயோ பகவான் இருக்கிறது இல்லையே. குடத்தை வாங்குறோம், குடத்தை பண்ண குயவன் வீட்டுக்கு வரமாட்டார். வேஷ்டி வாங்குறோம், வேஷ்டிய நெய்ந்த நெசவாளி வீட்டுக்கு வரமாட்டார். தங்கச்சங்கிலி பண்ணுகிறோம், பண்ணின பொற்கொல்லர் வரமாட்டார். ஆனா சாஸ்திரம் கூறுகிறது, தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசது ததனு பிரவிஷ சத்திய தச்சாபவது. உலகனைத்தையும் பிரம்மம் படைக்கிறார். படைத்த அனைத்துக்குள்ளும் தானே புகுந்து நிற்கிறார். எதற்காக? இப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். நாம எத்தனையோ நாளா அவரை திரும்ப பார்க்கவே இல்லை. நன்கு சிந்தித்து பாருங்க. நாம எதையோ பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் நம்மையே உள்ளே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இப்பவான அதை புரிந்து கொண்டு அவரை திரும்ப பார்க்க வேண்டாமோ? நமக்கு உடல் கொடுத்தவர். ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், சம்பளம் கொடுக்கிற முதலாளிக்காகத்தானே நம்ம உழைக்க வேண்டும். அதை போல இந்த உடலை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, அறிவு கொடுத்து, நமக்கு நல்லது தீயது எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரையும் அனுப்பி வைத்து இத்தனையும் இறைவன் பண்ணியிருக்கும் போது உள்ளேயே அமர்ந்து கொண்டு நம்ம கொஞ்சமான இடைவெளி கொடுப்போமா, அவர் சொன்னதை கேட்போமா என்று விடாமல் காத்து கொண்டிருக்கிறார். அனந்த கோடி பிறவிகளாக காத்து கொண்டிருக்கிறார். களத்து மேட்டில் ஒழுங்கா அறுவடையாகி நெல்லத்தனையும் தப்பாம வீட்டுக்கு வந்து சேர வேண்டுமானால் அப்ப அந்த உழவன் களத்து மேட்டிலேயே குடிசை கட்டி கொண்டு பரன் கட்டிண்டு படுத்தா தான் உண்டு, இல்லைன்னா கைவிட்டு போயிடும் பொருள். அத போல இந்த ஜீவாத்மா தன்னுடைய சொத்து, அது தன் கையை விட்டு போகவே கூடாது. எத்தனை காலமானாலும் தன்னோட இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே பகவான் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே விடாமல் எழுந்துருள் இருக்கிறார். ஆனால் அவர்தான் சுவாமி, நாம் அவருக்கு சொத்து. இந்த சொத்து சுவாமிக்காகத்தான் இருக்க வேண்டும். ஆனா நாம யாருக்கோ நாம சொத்து நினைச்சிட்டு யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சொத்து சுவாமியினுடையது. நம்ம சுவாமிய நாம பார்ப்போம். இதை பத்தி ஆச்சாரியர்கள் கூறும்போது, நாம எங்கோ பார்த்து கொண்டிருக்கும் போதும் அவர் நமக்குள்ள அமர்ந்து கொண்டு நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறாரே, அப்ப இஸ் இட் நாட் ஹை டைம், ரொம்ப நேரம் ஆயிடல, இப்போதாவது பகவானை நாம் திரும்ப பார்க்க வேண்டாமோ? ஆனா அவரை பார்க்கணும்னால் அவரை பத்தி தெரிய வேண்டுமே, அவர் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காகத்தான் இந்த சத் சங்கம். அதனால இப்ப நாம அனைவரும் அவரை பத்தி தெரிந்து கொண்டு அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுத்து அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இனிமே அவரை காக்க வைக்காமல் நாம் அவரை நோக்கி திரும்புவோம். திரும்ப திரும்ப எத்தனை ஆசையா நம்ம பார்ப்பார். அப்படின்னா எல்லா லாபமும் கிடைக்குமே. இந்த உலகத்துல வேண்டிய எல்லா நன்மையும் பகவான் திருப்திப்பட்டா கொடுத்துட போறார். இந்த உலகம் முடிந்த பிற்பாடு பரமோதத்தையும் கொடுக்க போறார். அப்ப எந்த லாஜிக்ல பார்த்தாலுமே அவரை நாம் நோக்குவதுதானே நியாயம். பார்ப்போம்.